ஓம் சிவாய நமஹ. சைவம் டாட்டாவின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருப்புகழில் சிவன் அருள்கள். வழங்குபவர் சிவ சித்ராமூர்த்தி மற்றும் குழுமத்தினர். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
ராவணனுடைய வாழ்க்கையிலும் அந்த சிவபெருமான் பெரிய சிவபக்தன் இல்லையா ராவணன், அவனுடைய வாழ்க்கையிலும் வீரர்கள் புரிந்திருக்கிறார். அறுவரை எடுத்த வீரன் நெறிவட விரக்கள் மூணும் அரண். ராவணன் வந்து கையிலே பெயர்த்தெடுக்க பாகம் பார்க்கும் பொழுது இறைவன் தன்னுடைய விரலை ஊன்றி அந்த மலையை அவன் பெயர்த்தெடுக்க முடியாமல் செய்தான் என்பது புராணம். ராவணன் தெரியும் நமக்கு, இலங்கையை ஆண்டு கொண்டு வந்த அந்த நாள்ல குபேரனுக்கு சண்டை போட்டு அவனுடைய புஷ்பக விமானம் அவனுடைய பெரிய பெரிய நிதி அதெல்லாம் கவர்ந்துட்டான். கவர்ந்துட்டு அந்த புஷ்பக விமானத்தில் வருகிறான். வரும்பொழுது வழியில பார்த்தா பெரிய மலை, இந்த விமானம் அதை தாண்டி போக முடியாது. இப்ப அவனுக்கு கோபம் வந்துடுது, நான் வந்துட்டு இருக்கேன் பேரரசன் ராஜாதிராஜன் நான் வந்துட்டு இருக்கேன், இந்த மலை அந்த மலை இந்த வழியில என்னுடைய வழியை தடுத்து நிற்கிறதே அப்படின்னு. நம்ம நந்தி தான் நம்ம ஹீரோ வச்ச. நம்ம நந்தி என்ன சொல்ற, ஏன் உனக்கு நீ இந்த வழியை வந்த, நீ இன்னொரு சுத்தி போ, இப்படி போ அப்படி போ, இது இதை தடுப்பு இதை நிறுத்ததுன்னா நீங்க தான் நிற்பியா, நீ அதுதான் மலையை பெயர்த்து எடுத்து வைக்க முடியுமா, நான் மலையை பெயர்த்து எடுப்பேன், நீ என்ன சொல்றது, ஏ குரங்கு மூஞ்சி அப்படின்னு திட்டுற. அப்படியா வருவான் உனக்கு நிச்சயமாக, உனக்கு குரங்கினால்தான் மரணம், உனக்கு குரங்குதான் வந்து உனக்கு மரணம் தரப்போறது அப்படின்னு நந்தி சாபம் விட்டு. இவன் போனான், போயிட்டு என்ன ஏதுன்னு யோசிக்கல. பெரிய சிவபக்தர், அப்படி ஒரு சிவபக்தி, எவ்வளவோ இதெல்லாம் பண்ணி யாகங்கள்லாம் பண்ணி சிவனுக்காக நிறைய இது பண்ணியிருக்கான், அப்படிப்பட்டவனுக்கு ஒரு அகங்காரம் வந்துருக்கு. அந்த ஆணவத்தினால அந்த மலையை பெயர்த்தெடுக்க அவன் முற்பட்ட பொழுது மலை குலுங்கின போது பார்வதியெல்லாம் பயந்து போய் இறைவனை கட்டிக்கிறா, இது மாதிரி என்ன இப்படி மலையே குலுங்குறதே அப்படின்னு சொல்லி உடனே பெருமான் அந்த அறுவரை எடுத்த வீரன் நெறிபட விரற்கள் ஊனும் அரண், அந்த கால் கட்டைகளை பெருதலை அவர் அழுத்திய பொழுது அவன் அதில் சிக்குண்டு விட்டான். அடியில் அவனோட கை மாட்டிண்டு அழறான், ஓன் அழறான். அருணகிரி ஒரு பாட்டுல ராவணன் மூணு தரம் பாடுவார், ஒன்னு வந்து ராவணன் அவன் ராஜன், ஒன்னு வந்து இராவண்ணன், ராத்திரி நான் கருப்பா இருக்கணும் அதனால இராவண்ணன் இரவினுடைய வண்ணம் உடையவன், இன்னொன்று இராவணன் ஓன்னு அழுவான், ஏதாவது கஷ்டம் வந்துட்டா பெருசா அழுவான், கை சிக்கி போச்சு அவனு பெருசா குரல் எடுத்து அழறான். அழுத உடனே வாகீச முனிவர்ன்னு சொல்றார், ஒரு வழி இல்லை நீ மாட்டிலாச்சு, நீ வந்து பழக்கணும்னா நீ சாமதானம் பாடு சொன்ன உடனே அவன் வந்து தன்னுடைய அந்த அருந்த அந்த கையில விரல் அருந்திருக்கு அந்த நரம்பை வைத்துக் கொண்டு தன்னுடைய கையை ஒரு தண்டமாக்கி தன்னுடைய ஒரு தலையை அதில் வச்சு அவன் வந்து சாமகானம் வாசிக்கும் பொழுது சாமகானத்தை கேட்டு இறைவன் அவனுக்கு சந்திரவாசம் என்ற வாளையும் 33 கோடி வாழ்நாளையும் கொடுத்தார் என்பது புராணம். அதுவே அதையும் பாடியிருக்கார், வலித்து தோள்மலை ராவணனானவன் எடுத்த போது உடல் கீழ் விழவையை செய்து மகிழ் பொற்பாதம் அப்படின்னு இறைவனை ஒரு சிதம்பர பாட்டுல அருணகிரிநாதர் பாடியிருக்கார். இதே சிவபுராணத்துல வந்து இந்த கதையை வந்து சற்று ஒரு மாறுதலாக சொல்லியிருக்கு. அவன் என்ன பண்ணான், ஒரு கிட்டத்தட்ட 9000 ஆண்டுகள் அவன் தவம் பண்ணான். தவம் பண்ணிட்டு ஒரு 1000 ஆண்டு ஆகும்போது ஒரு தலையை வெட்டி வருவான், ஒரு தலையை வெட்டி சிவனுக்கு தவம் பண்றான். அப்படி சிவன் தான் கேட்ட வரமெல்லாம் சிவன் தர வேண்டும், அதுக்கு இப்படிதான் பண்ண போறேன் அப்படின்னு ஒவ்வொன்றா வெட்டிண்டு 10வது வரம் வர சமயத்துல இறைவன் அவனை தடுத்தாட்கொண்டு அவனுக்கு வரங்களை எல்லாம் வழங்கினான் என்பது அந்த சிவபுராணத்துல குறிப்பு. அந்த மாதிரி வழங்கின உடனே நாரதருக்கு ஒரு பயம் வந்துருச்சு, இவர் வாட்டுக்கு வரத்தை எல்லாம் கொடுத்துட்டார், ஏக்கரை வரத்தை எல்லாம் கொடுத்தாச்சு, இவன் ஏற்கனவே மண்டகரம் முடிச்சு நடக்கிறான், இவன் இந்த மாதிரி நடந்தான்னா போச்சு அப்புறம் உலகத்துல உயிர்கள் எல்லாம் அவ்வளவுதான், இவன் எப்படியாவது அடக்கி ஆகணுமே, அவருக்கு தெரியாத சூழ்ச்சியா நேரம் உங்ககிட்ட வரான், அப்பா என்ன எல்லாம் நல்ல தவம் எல்லாம் பண்ணி வரங்கள்லாம் வாங்கிட்டேன், ஆமாமா சிவபெருமான் எனக்கு எல்லா வரங்களையும் அழித்து விட்டுறேன், நான் தான் உலகத்திலே நான் தான் தெரியுவான் எல்லாம், அப்படி எனக்கு வரங்களை எல்லாம் அழிச்சுட்டா, சரி உனக்கு வரங்களை எல்லாம் அழித்து விட்டார்னு நீ சொல்ற, அது நிச்சயம் தானா உனக்கு அவன் தந்தாருங்கிறது நீ ரொம்ப நம்பறியாத, ஏன் அப்படி கேட்டுட்ட, நீ ஒன்னே ஒண்ணு பண்ண, உனக்கு தந்த வரங்கள் அதெல்லாம் உண்மைனா இந்த கைலாய மலையை போய் நீ தூக்கு, தூக்கி பாரு, நான் தூக்க முடியுமான்னு பாரு, அப்பதான் உனக்கு கொடுத்த வரங்கள்லாம் பறிக்க போறதுங்கிறது உனக்கு தெரியும், இல்லாட்டா நீ அவர் சொல்றதை நீ நம்ப வேண்டாம். அவனுக்கு சிவனுக்கு எதிராக விஷயம் உங்ககிட்ட போய் வெத்தி வச்சுட்டார். இவன் என்ன அப்படியா நான் நிச்சயமா பண்றேன், அதுல என்ன பெரிய வருஷம், ஆனா ஒண்ணு எடுத்த திருப்பி இடத்துல வைக்கணும், நீ மாதிரி எடுத்து அப்படியே போட்டுட்டு போயிடாத, எடுத்து பாரு தூக்கி பாரு, தூக்கி பார்த்து அது வந்ததுன்னா சரி உனக்கு கிடைச்ச வரங்கள்லாம் நான் இருந்தான், திரும்பி அதே இடத்துல வைக்கணும், ஆனா அதான் ஒரு கண்டிஷன், அதுக்கு என்ன நான் பண்ணிடுறேனே நேரா போனா மலைய தூக்கிட்டான். மலைய தூக்கினா மலை நடுங்க, அப்படியே பார்வதி எல்லாம் நடுங்குறா, அவன் நின்று இருக்கா விழப்போறா, எல்லாரும் தேவர்கள் எல்லாம் ஆடுறா, அப்படியே நிக்க முடியல யாராலையும். இது வந்து இந்த ராவணன் பண்ற வேலைதான் அப்படின்னு பார்வதி சிவனிடத்தை சொல்றாரு. அப்படியா, சரி, இவனுடைய அந்த 20 கைகளையும் நசுக்குவதற்கு ஒரு மனிதன் மாந்தன் விரைவிலேயே தோன்றுவான். என்னவனா பண்ணிக்கணும், என்னென்ன பண்றது, இவனுக்கு அழிவு காலம், ஒரு மனிதன் கையில வரப்போறது, இவனுடைய 20 கைகளும் அன்று நெறித்து எல்லாம் இவன் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவான் அப்படின்னு ஒரு சாபத்தை கொடுத்தார். இவனுக்கு அதெல்லாம் தெரியாது, இவன் பாட்டு சாபத்தை வாங்கி சாபம் கொடுத்தது தெரியாது. மலையை தூக்கினா, ஆஹா, அப்ப நாங்க என்ன கடைச்ச வரங்கள்லாம் நிஜம்தான், அப்ப அந்த நாரத சும்மாவது நம்ம ஏமாத்திருக்காருன்னு கொத்து நாங்க கீழே வச்சு அவன் பாட்டு போயிட்டான். இதுதான் சிவபுராணத்தில் வருகின்ற ஒரு கதை. இந்த மாதிரி இருக்கும் பொழுதும் கூட சிவபெருமான் வந்து அவனுக்கு அந்த, அதாவது முதல்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கதையின்படி அவனுக்கு நிறைய அவனை காப்பாற்றி சந்திரவாசம்லாம் கொடுத்து நடனமாடினார் அப்படின்னு ராமாயணத்திலேயோ வேற புராணத்திலேயோ எல்லாம் சொல்லவே இல்லை. சம்பந்த பெருமான் பாடியிருக்கான். இதுக்கப்புறமும் புயங்கராக மானடத்தான், இராவணன் தோல் எரித்து புயங்கராக மானடத்தான் அப்படின்னு நடனமாடினார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை ஞான சம்பந்தர் சொல்லியிருக்கார். புயங்கராகம்னா புஜங்கம்னா பாம்பு இல்லையா, சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஆதிசங்கரர் வந்து அந்த செந்திலாண்டவன் சன்னதியில் அந்த பாம்பு வளைந்து கொண்டு போகும்பொழுது அதை பார்த்து அந்த இதுலயே முறையிலேயே அந்த இதுல லயத்துல அவர் வந்து சுப்பிரமணிய புஜங்கத்தை இயற்றினார் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். புஜங்கம் என்பது பாம்பு. இந்த இடத்துல ராவணன் தோழறித்து புயங்கராக மானடத்தான் அப்படின்னு பாடுறார். இன்னொரு இடத்துல மலையெடுத்த வாழ் அரக்கன் நீதியினால் நிகழ்வித்து நின்றாடும் காதலினான் அப்படின்னு கைச்சினத்துல பாடுறார். இது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் நமக்கு அந்த தேவாரத்துல இந்த குறிப்புகளை அவர் வந்து சிவபெருமான் நடனமாடியதாக சொல்லியிருக்கார். அப்பர் சொல்றது இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் என்ன சொல்றார், இவன் வந்து மலையை எடுத்தான், எடுத்துட்டு கை நசுங்கிட்டு கச்சி ஏகம்பவோன்னு கூப்பிட்டான். காஞ்சிபுரம் ஏகம்பரேஸ்வரரை கூப்பிட்டானா ராவணன் அப்படின்னு அப்பர் பெருமான் சொல்லியிருக்கார். இலங்கை வேந்தன் ராவணன் சென்று தன் விலங்களை எடுக்க, மலை விலங்கள்ல மலை மலை எடுக்க விரல் ஒன்றலும், சுவாமி கட்டைகளை ஒன்றலும் கலங்கி கச்சி ஏகம்பவோ என்றலும், கச்சி ஏகம்பவோன்னு அலறினானான். நலங்குள் செலவழித்தான் எங்கள் நாதன், சரி போயிட்டு வாங்கி போ பழிச்சு போ அப்படி செலவுன்னா, முன்னால காலத்துலாம் எங்க வீட்டுலலாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க, செலவு செலவுன்னா விடை விடை பெறதா போயிட்டு வா அப்படின்னு சொல்றது, செலவுங்கிற வார்த்தை அதுதான் சொல்லுவோம். இந்த மாதிரி நலங்கொள் செலவு அழித்தான் எங்கள் நாதன் அப்படின்னு ஏகாம்பரேஸ்வரரை பத்தி பாடும்பொழுது அப்பர் பெருமான் இந்த தேவாரத்தில் இப்படி சொல்லியிருக்கார். இலங்கை வேந்தன் ராவணன் சென்று தன் விலங்களை எடுக்க விரல் ஊன்றலும் கலங்கி கச்சி ஏகம்பவோ என்றலும் நலங்கொள் செலவு அழித்தான் எங்கள் நாதன் அப்படின்னு அதுல சொல்லியிருக்கார். இது மாதிரி நம்ம நிறைய லீலைகள் பார்த்து கொண்டு போகும்பொழுது வளையல் விற்ற லீலையும் அருணகிரிநாதர் பாடியிருக்கார். செட்டி என்று சிவகாமி தன்பதி, மதுரைன்னு சொல்லல, செட்டி என்று சிவகாமி தன்பதி கட்டு செங்கை வளை ஊரும் எந்தை அப்படின்னு முருகன அது சிவபெருமான அழகா சொல்லியிருக்கார். தாருகாவன திருஷிகள்லாம் அவருடைய அந்த அழகை பார்த்து இந்த விச்சாடந்தரை பத்தி நம்ம பார்க்கலாம் அப்படின்னால, அந்த விச்சாடந்தரை பார்த்து அந்த அழகில் மயங்கி கை வளைகள் எல்லாம் நெகிழ்ந்து விட்டன, நெகிழ்ந்து கீழே விட அந்த அளவுக்கு வேற தாபம் அந்த சிவபெருமானுடைய அழகை பார்த்து மயங்கி விட்டார்கள். கோபம் வந்துருத்தி வளர்க்கலாம், அது எப்படி நீங்க இந்த மாதிரி ஆகலாம், நீங்க வந்து போய் மதுரையில் சென்று வைசிய பெண்களாக பிறங்கள், அந்த வைசிய குலத்தில் நீங்கள் பிறந்து வரும்பொழுது சிவபெருமான் வளையல் செட்டியாக வந்து உங்கள் கையில் வளையிட்டு உங்களுடைய சாபம் எல்லாம் அன்னைக்குதான் தீரும்னு. அதே மாதிரியாக நமக்கு இதெல்லாம் சொன்னா உடனே அந்த பழைய சினிமா தான் ஒன்றும் இல்லை, சிவாஜி கணேசன் நானும் யாரோ குழந்தை எல்லாம் சிவா ஜி சொல்றாரு, இவர் சொல்வர் பிரபாந்த வாரியார், சிவாஜி சிவாஜி யாரு சிவன், சிவன் யாருன்னா சிவாஜின்னு நான் குழந்தை. ஏன்னா அந்த சினிமா அவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது இல்ல, குழந்தை சொல்றது ரொம்ப கரெக்ட் அப்படின்னா வாரியா சுவாமிகள் என்ன சிவா ஜி அப்படின்னு சொல்றா குழந்தைலாம் அப்படின்னு ஜி போட்டு சொல்லுவோம் இல்லையா வடநாட்டுல அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இங்க அது இதுல ஒரு அதிசயம் என்னன்னா, அப்பா மாதிரியே நிறைய விஷயங்கள் அவருக்கு உண்டு. எப்படி இவர் வந்து பித்தா அப்படின்னு எழுதி எடுத்து கொடுத்தார், அது மாதிரி அவர் முத்து அப்படின்னு எழுதி எடுத்து கொடுக்குறார், அது மாதிரிலாம் நிறைய ஒற்றுமை வரும். அதை பார்க்கும்போது இந்த இடத்துல முருகன் கூட வளையல் செட்டியாக வந்தான், வந்து வள்ளிக்கு திருட்டு வியாபாரம் செய் செட்டி அப்படின்னு சிதம்பரம் சிவில் கோவையில் வரும், போரூர் சன்னதி முறையில் வரும், திருட்டு வியாபாரம் செட்டின்னுட்டு முருகனும் அது மாதிரி வந்து யாருக்கும் தெரியாமல் இரவு வந்து அவனுடைய தோழி பெண்களுக்கும் வள்ளிக்கும் வளையல் அடுக்கி சென்றார் அப்படின்னு அதுல அந்த கந்த புராணத்தை கொடுத்து சாந்தம் ஒரிஜினலா வர சாந்தத்தில்னா அது கிடையாது, வடமொழி புராணத்துல அந்த மாதிரி கிடையாது. இதுல அந்த கந்த புராணத்துல அவர் வந்து அதை சொல்லியிருக்கார், அதாவது வளையல் அது மாதிரி வளையல் செட்டியாக வந்து சுவாமி அந்த வியாபாரம் செய்ததையும் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். இப்படி பார்த்துட்டே இருக்கும்பொழுது நம்ம இந்த ஒரு சின்ன பாட்டு தான் கதிரகாரத்துல பாடின பாட்டு, ஒரே பாட்டுல சில பாட்டுல எல்லாம் சிவபெருமானுடைய 4 வீர செயல்கள் வந்துடும், மொத்தம் நமக்கு 8 அட்டவீர செயல்கள் என்று சொல்வார்கள் அல்லவா, 8 இடங்கள், எட்டு இடங்களில் எட்டு வீர சேவை பெருமான் நேற்றுத்தான் நம்ம ஒன்னு பார்த்தோம், திரிபுர சம்ஹாரம் திருவதிகளை பார்த்தோம், அதே மாதிரி இந்த கஜ சம்ஹாரம் மூர்த்தி இல்லையா வள்ளுவூர், அந்த மாதிரி எட்டு வீர சேவை இருக்கு. அதுக்கு நம்ம நேரம் இருந்தா பின்னால நம்ம அதை பார்ப்போம். அந்த மாதிரி சில பாடல்கள் வந்து இவர் என்ன பண்றாருன்னா ஒரே பாட்டுல வந்து ஒரு மூன்று நாலு வீர சேவைகளை வச்சு பாடிப்பார். ரொம்ப அது அந்த பாட்டு வார்த்தைகள் சந்தம் வந்து ரொம்ப அழகான சந்தம். குருநாதர் அதை விஷயமைத்து கொடுத்திருக்குது, அது அதுக்கு மேல அழகா இருக்கும். புறத்தார் வரத்தார் சரச்சேகரத்தார் புறத்தாமிதித்தே வருபோது, புறத்தார் முப்புறங்களை வந்தவர் வரங்களை பெற்றவர்கள், சரச்சேகரத்தார் நிறைய அம்புகளை எல்லாம் சேர்த்து வச்சிருந்தார் சண்டை போடுறதுக்கு வேண்டி. சரச்சேகரத்தார் புறத்தாமிதித்தே வருபோது பொறுத்தார், அந்த ஒரு திருவிழாவில் மட்டும்தான் சாமி வந்து பொறுத்து பார்த்தாராம். ஏன்னா அந்த மூன்று அரக்கர்கள் இருந்தாலே அந்த லீடர்ஸ், அவன் மூன்று பேரும் ரொம்ப பெரிய சிவபக்தர்கள். இவனோட புத்தி வந்துடும், இவன் ஒன்றும் அந்த மாதிரி பண்ண மாட்டான், இனிமேல் இந்த தொழிலை நிறுத்திவா அப்படிங்கிறது சாமி பொறுத்து பார்க்கறான். அந்த ஒரு திருவிழாவில் மட்டும் தான் அப்படி சொல்லியிருக்காரு. பாக்கிலாம் அப்படி நினைத்ததுக்குள்ள நடத்திரு காமனையெல்லாம் கண்ணை முடித்த ஆச்சரியம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்குள்ள காமனை எரிச்சுட்டார் இல்லையா, அது மாதிரிலாம் பண்ணியிருக்கார். அந்த காசனை வஜது தக்ஷ யஜ்ஞத்தில் போனதெல்லாம் இதுக்கு மட்டும்தான் பொறுத்தாராம் சாமி. அன்னைக்கு நான் சொல்லியிருக்கார், பொறுத்தார் பறித்தார் போர்க்கோலம் கொண்டார் சிரித்தார் எரித்தார் பொறித்தார். ஒரு சாமான பொறிச்சாத்தான் அப்புறம் திரும்பி அதை வராங்க பண்ண முடியாது. நுதர் பார்வையிலே அதான் நுதர் விழி கூத்துன்னு பார்த்தோம் இல்லையா. கரித்தோல் உரித்தார் விரித்தார் தரித்தார் அது ஒண்ணு. கருத்தார் மருத்துவர் மதனாரை கறிக்கோலம் இட்டார், அந்த காமனை கறி கறியாக்கிட்டார் சாம்பலாக்கிட்டார் அப்படின்னு பாட்டுல ஒரே பாட்டுல ரெண்டு மூணு அந்த மாதிரின்னு அந்த மாதிரி பாடல்கள் இருக்கு. கருத்தார் மருத்துவர் மதனாரை மருத்துனா காற்று, மருத்துவர் மதனாரை கறிக்கோலம் இட்டார்ன்னு சொல்லிட்டு எப்படி இந்த முருகனை சொல்றாரு பாருங்க பின்னாலே, கணுக்கான முத்தை அப்படிப்பட்ட சிவனுக்கு அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து தான் காமனை எரித்தார், அந்த நெற்றிக்கண்ணிலிருந்து வந்த நெருப்பு தான் உப்புறங்களை எரித்தது, அந்த நெற்றிக்கண்ணில் அதே நெற்றிக்கண்ணிலிருந்து தான் முருகன் தோன்றினான் அந்த அபியிலிருந்து, அதனால அவனை கணுக்கான முத்தை அந்த கண்ணிற்கு முத்து போன்றவனேன்னு இந்த வார்த்தையை ரொம்ப அழகாக அவங்க கொண்டு சொல்லியிருக்கார். இன்னொரு பாட்டையும் அதே மாதிரிதான் மூணு நாலு வீரத்தேர்கள் வருகின்றது. காலனை பாதமிடத்தே உதவிட்டே, கால சம்ஹாரத்தில் காலால உதைச்சு அவனை அழித்தார். மதனை காய எரித்தே, மதனையும் வெற்றி கண்ணால எரிச்சிட்டார். விதியின் தலையுடைய காசினியில் காண இறப்போர், பிரம்மானுடைய தலையை கிள்ளி எடுத்துட்டார். கிள்ளி எடுத்துனா அதுக்கு மதியை சூடி எரித்தேரி கூப்பிடுறது பாருங்க, சிவபெருமானே சிவபெருமானே நம்ம சிவ சிவா சிவ சிவா அவனதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. மதி சூடி மதியை சூடி எருத்தேரி எருத்துலேரி வருவோம். வகித்தூர் தேக்கடல் மீதில் ஆழமிடற்று, இந்த நஞ்சுண்டு அவர் நடனமாடினார், அது ஒரு விஷயம் இருக்கு. நஞ்சுண்டு நடனமாடினது அந்த ஆழத்தை இடத்தில் ஏற்றுக்கொண்டார். ஆனை உரித்தோலை உடுத்து ஈமம் அதுச்சாடி, ஈமம் அப்படின்னா ஈம கடைசி செயல்கள் ஈமச் செயல்கள்னு சொல்லுவாங்க. ஈம ஈமம்னு அந்த சுடுகாடுன்னு அர்த்தம், ஈமம் அது உற்றாடி அப்படின்னு கூப்பிடுறார். மதியை சூடிங்கிறார் எரு தேரிங்கிறார் ஈமம் அது உற்றாடிங்கிறார் இடத்தே உமை பெற்றருள் வாழ்வே. சரி இப்படின்னா அவர் வந்து வீர செயல்கள் பண்ணினாருன்னு அந்த பாட்டில் நம்ம பார்க்கணும் இல்லையா. அது இந்த சிதம்பர செய்யுட் கோவையில ஒரு அருமையான ஒரு கருத்து வருது. சரி இதெல்லாம் அவர் பண்ணினாரே, காலனை உதைத்தார், என்ன வின் மதனை வென்றது அலர் வெளியே, இந்த மதன் மன்மதனை கண்ணால் எரித்தார். சரி ஒன்னார்தம் பொன்னையில் தீ மடுத்தது இந்நகையே, சிரிப்பு ஒரு அருமையான சிரிப்பினால முப்புறங்களை எரித்தார். பூமி அணிவன் தார் முடி கொய்தது கூர் உயிரே, கூர்மையான நகத்தால் அவனுடைய தலையை கிழி எடுத்து விட்டார். ஆறு உயிர் உன் கூற்று உயிர் உண்டது அடித்தளமே, காலால் மதனை அடித்தார். சரி இவனும் பண்ணினாரு, இவருக்கு என்னத்துக்கு ஆயுதம், இவர் எதுக்கு இந்த ஆயுதம் எல்லாம் கையில் வச்சிருக்காருன்னு நான் பாடுற. பரசும் பினாகமும் சூலமும் என்னையே கரமல சேர்ப்ப குழல், எதுக்கு இந்த பரச பரசு இதை வச்சிருக்கார், பினாகத்தை வச்சிருக்கார், சூலத்தை வச்சிருக்கார், எதுக்கு இவர் கையில எல்லாம் வச்சிருக்கார், ஒண்ணுமே இல்லாம ஆயுதமே இல்லாம இவ்வளவும் பண்ணியாச்சு. அது மன மனோதர்மம் அவருடைய இது, இந்த மாதிரியான எண்ணங்கள் சிலருக்கு வரும். இப்போ அந்த எட்டு வீர செயல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது ரொம்ப அந்த எட்டு தலங்களுக்கும் எப்படி ஆறு கடை வீடுகளுக்கெல்லாம் நம்ம போறோமோ அது மாதிரி அந்த எட்டு தலங்களுக்கும் போனோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம அது மாதிரி ஒரு இதை கொண்டு வரணும் இல்லையா. சிவத்தலங்களுக்கு நிறைய பேர் தேவார தலங்களுக்கு போயிருக்கீர்கள். இப்ப நான் வந்து அருணகிரி உலா எழுதும் பொழுது திருப்புகழ் தலங்களுக்கு கொடுத்த சொன்னால் நீங்க பெருமாள் கோயிலுக்கே போறது இல்லை, உங்களுக்கு பெருமாள் மேல போகும், ஐயோ கடவுளே பெருமாள் மேல நான் கோச்சிருந்தா நான் யாருக்கு அப்புறம் கோச்சுக்கிற அளவுக்கு எனக்கு தகுதியா திருமாள் மேல் அதுவுமே சொல்லவே கூடாது. ஏன்னா சிவத்தலங்களில் சிவன் கோவில்களில் தான் முருகன் சன்னதி உண்டு, அந்த முருகன் சன்னதியில் தான் அருணகிரிநாதர் பாடி இருக்கிறார், அதனால நீங்க இப்படிலாம் தப்பா எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி அந்த வீர செயல்கள் அட்ட வீர செயல்கள் அந்த நடந்த இடங்களுக்கு நம்ம சிவனடியார்கள் ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக போக வேண்டும். அதாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா எப்பவுமே நம்ம ஒரு குறிப்பா வச்சிருப்போம், நம கிரக ஸ்தலங்கள் அப்படின்னு ஒரு, அது நாலு தரம் போயிட்டு இருந்திருப்போம், அறுபடை வீடுகள் ஒரு எட்டு தரம் போயிட்டு இருந்திருப்போம், திருப்பதிக்கு போயிட்டு இருந்திருப்போம். இப்படியும் நிறைய இடங்களுக்கு போகும்போது நம்ம இது மாதிரி நம்ம சிவன் அடியார்கள் அந்த அட்டவீரத்தலங்களுக்கு நிச்சயமாக சென்று இறைவனை வழிபட வேண்டும் என்பது ஒரு என்னுடைய ஒரு ஆசை, தாழ்மையான ஒரு வேண்டுகோள். அதன்படி நம்ம நேற்றில் பார்த்தோம் இல்லையா, திரிபுரம் எரித்தது, திரிபுரம் அதனை ஒரு நொடி அதனை எரிசைதருடைய சிவன் வாழ்வே அப்படின்னு திருவதிகை. அப்புறம் யானைத்தோல் போர்த்தியது நம்ம பார்த்தது வழுவூர், தட்ச யஜ்யம் அழித்தது திருப்பரியலூர்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து சில இடங்கள்லாம் தேவாரத்திலேயோ திருப்புகளிலோ கொடுத்த பெயர் இப்போது இருக்காது. சில தேவார அன்பர்கள் திருப்புகழ் அன்பர்கள் யாராவது கேட்டால் அவ கரெக்டாக சொல்லிடுவான். அந்த ஊர் பக்கம் போனோம்னா உடனே அந்த பேர் வந்து கீழ்ப்பரியலூர், கீழ்ப்பரசலூர், அந்த ஊருக்கு பேர் கீழ்ப்பரசலூர். அங்குதான் தட்ச யஜ்யத்தில் அந்த சிவபெருமான் வீரபத்ர தேவி பலரையும் அந்த சிவனை கூப்பிடாத அந்த இதுக்காக தண்டனை கொடுத்த இடம், தட்ச யஜ்யம் நடந்த இடம் அது அந்த திருப்பரியலூர் என்ற இடம். காமனை எரித்தது, காமனை எரித்துக்கிறனால குறுக்கை மயிலாடுதுறையில இருக்கு, அந்த பக்கத்துல இருக்கு. அந்த இடத்துல காமனை எரித்து அவர் நடனமாடினார். அந்த இடத்துக்கு பெயர் கூத்தன் வாழ்க்கை அப்படின்னு ஒரு இடமே இருக்கு. திருக்குறுக்கைன்னு பேர், கொறுக்கைன்னு சொல்லுவா, குறுக்கை அதனுடைய பேர் தேவாரத்தில் இதெல்லாம் குறுக்கைன்னு வரும். கொறுக்கைன்னு சொல்றது வழக்கம் உண்டு அந்த ஊர்ல, அப்படிதான் எழுதி போட்டிருக்குன்னு நினைக்கிறாங்க கொறுக்கை. அந்த இடத்துல வந்து காமனை எரித்த அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, அது ஒரு வீலை. அது மாதிரி பிரம்மன் சிரம் அறிந்தது. இப்ப நம்ம வந்து திருவையாறு போவோம், திருவையாறு போவோம், திருவையாறுல போய் உள்ள கச்சேரி கேட்போம், இல்லைன்னா சாமி பார்த்து வந்துடுவோம். ஆனா சப்தவிடங்க சப்த ஸ்தலங்கள், சப்தவிடங்க திருவாரூர்னா திருவையாறு பக்கத்துல ஏழு ஸ்தலங்கள் இருக்கு. அந்த அந்த திருவாரூர் கோவிலோட சேர்ந்த இதுதான் சுவாமியினுடைய அந்த ஊர்வலம் உற்சவம் எல்லாம் வரும்பொழுது கண்ணாடி பள்ளத்துல சுவாமியை ஊர்வலம் எடுத்து இந்த எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவோம். இந்த ஏழு இடத்துக்கும் போய் திருவையாறு சேர்த்து ஏழு இடம், அதுல ஒண்ணு வந்து பிரம்மன் சிரமறிந்த திருக்கண்டியூர். ரொம்ப எல்லாமே கிட்டத்தட்ட தான் இருக்கு, ஆனா ஒரே நாள்ல போகிறது ரொம்ப கஷ்டம். என்னன்னா பூஜை செய்யறவங்களுக்கு வந்து சில சமயம் அந்த அவ்வளவா அங்கெல்லாம் கூட்டம் இருக்காது. அப்புறம் ரெண்டு மூணு கோவில்ல பூஜை பண்ற இருக்கிறதுனால ஒவ்வொரு கோவிலா போய் பூஜை பண்ணும்போது சில சமயம் நம்ம போகும்போது கோவில் நடையை சாத்தியிருக்கும். அதனால நம்பரை முதலே வாங்கி வச்சு அது அவங்கள்ட்ட கேட்டு எந்த டைம்ல வருவாங்க கேட்டுதான் போக முடியும். ஸோ ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் ஒரு இரவாவது அங்க தங்கிதான் இந்த ஏழு இடங்களையும் நம்ம பார்க்க முடியும். திருவையாறு அடுத்து அதில் ஒன்று திருக்கண்டியூர். திருக்கண்டியூர் வந்து பிரம்மனுடைய சிரத்தை இப்ப பார்த்தோம் இல்லையா, விரல் நகத்தால் கிளி எடுத்து கையில் வைத்துக் கொண்டார். அதைத்தான் அவர் பாடியிருக்கார், விதியின் தலையூடே காசினியில் காண இழப்போர் அப்படின்னு எல்லாரும் பிடிச்சு எடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி காலனை உதைத்தது, அது நம்ம பார்த்தோம் இல்லையா, கால சம்ஹாரம் அது வந்து திருக்கடவுர். அப்புறம் ஜலந்தரனை தடைந்தது, ஜலந்தரன் வந்து திருவிற்குடி, அந்த இடத்துக்கு பேரு திருவிற்குடி. அதாவது ஜலந்தரன் தடிந்தது அப்படின்னா ஜலந்தரன் வந்து சிவருமானுடைய வேர்வையிலிருந்து தோன்றி சமுத்திரத்தில் தோன்றிய ஒரு அசுரன் தான். ஆனா அகங்காரம் தலைக்கு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அகங்காரம் இருக்கு. ஒரு நாள் வர சிவனை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு வர வாசல்ல நம்ம நந்தி மாதிரி தான் இன்னொருத்தர் யாரோ இருக்கா வாசல்ல இருந்து அப்படியே சிவபெருமானை பார்க்கணுமா, எதுக்காக வந்திருக்கேன், எல்லாரையும் நான் இது பண்ணியாச்சு, திருமாலை அரி அயன் எல்லாரையும் நான் டிஜிட் பண்ணி அவங்க எல்லாம் தோக்கடிச்சு அவங்கள எல்லாம் அடைச்சிட்டேன், சிவபெருமான்ட்ட என்னுடைய வீரத்தை காட்டணும் அப்படின்னு. சரி சரி, அப்போ அதுக்கு அந்த மாதிரி சுலபமா நீ சிவபெருமானை பார்க்க முடியாது, ஒரு சின்ன டெஸ்ட் அதை பண்ணி நீ பாஸ் ஆயிட்டேன்னா தாராளமா நீ போய் சிவபெருமானை பார்த்துக்கோ அப்படின்னு அந்த கிழவர் நிக்கிற அவர் என்ன பண்ணாருன்னா காலால நிலத்தில் ஒரு சக்கரத்தை வரைந்து மறந்து கொடுக்குற சக்கரத்தை வரைந்து சொல்லி வறந்தது போறாதுன்னு இந்த காலால வரைஞ்சிருக்கேன் பாரு இந்த சக்கரம், இதை வந்து நீ எடுத்து தலையில வச்சுக்கோ, அது உன்னால முடியும்னா நீ சிவபெருமானை பார்க்க போலாம். இது ஒரு பெரிய காரியமா, எனக்கு ஏராளமான சிவனுடைய வரம் எல்லாம் பெற்றுருவனாச்சு, இது பெரிய காரியமான்னு எடுத்தான் அந்த சக்கரத்தை அப்படியே தலைமையில வச்சு அமுத்திட்டான். சும்மா எடுத்தா போறாதா, எடுத்து போனா தலைமையில வச்சு அமுத்தின உடனே சக்கரம் அப்படியே அவனை ஊராக தடிந்து விட்டது, ஜலந்தரனை தடிந்து விட்டது. அவ்வளவுதான் ஜலந்தரனுடைய அழிவு அந்த சக்கரத்தால நடந்தது. அந்த சக்கரம் பெற வேண்டிதான் திருமால் பூஜை பண்ணும் பொழுது அந்த ஒரு மலர் பொறியும், அந்த மலர் பொறிஞ்சவுடனே தன்னுடைய கண்ணை எடுத்து அர்ச்சிக்க வந்தபொழுது சிவபெருமான் அவருக்கு அந்த கண்ணை கொடுத்தார் என்பது நம்முடைய புராணம். ஜலந்தரனை தெரிந்தது, அவனி வெகு காலமாய் வணங்கி உள் உருக வெகு பாச கோச சம்பிரம அதிவல கடோர ஜலந்தரன் நொந்து வீழ அப்படிங்கிறது அருணிநாதர் பாடியிருக்கிறார். அதான் திருவிற்குடி, அது திருவிற்குடியில் அந்த வீரச்சே. அப்புறம் இறுதியாக பார்க்கும்போது அந்தகாசுரன் அதம், அந்தகாசுரன்ங்கிற அந்த அந்தகன் அந்த பேர் அந்தகாசுரன், அவன் யமன் இல்ல, அவன் பேர் அந்தகாசுரன். அந்த அவனை தடிந்தார் சுவாமி பாடம்பா திரிசூல நீடந்த நீட அந்தகார வீர அப்படிங்கிறது. திருக்கோவிலூருங்கிற இடமும் இந்த திருநாவலூர் திருநெண்ணை நல்லூர் அங்கெல்லாம் போனோம்னா திருக்கோவிலூர் அங்கதான் இருக்கு. அதாவது விழுப்புரத்தை ஒரு மையமா வச்சுட்டு போனோம்னா அருணகிரிநாதர் பாடின ஒரு ஏழு தலங்கள் அங்க இருக்கு, எல்லாமே சிவத்தலங்கள் தான். எல்லாமே தேவாரம் தலங்கள் தான், ஒன்றோ ரெண்டோ ஏதோ பைப்பு தலமாக இருக்கலாம். அந்த மாதிரியே நம்ம வந்து எப்பவுமே அந்த மாதிரி ஒரு யாத்திரை போகும்பொழுது ஒரு மயிலாடுதுறையே மையமாக வச்சுட்டு அங்கே போனோம். அது மாதிரி திருவாரூர் அதை மையமாக வச்சுட்டு அங்குள்ள கோவில்களுக்கெல்லாம் போகலாம், சப்தவிடங்கள் ஸ்தலங்களுக்கு போகலாம். அது மாதிரி ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து நம்ம அந்த பிளான் பண்ணி போகும்பொழுது இந்த மாதிரியான கோவில்கள்லாம் சாமிக்கு போனால் சிவபெருமானுக்கு ஒரு பூ கூட இருக்காது, சில சமயத்தில் ஒரு இலை கூட இருக்காது, ஒரு விரிவ இலை கூட போயிருக்காது. இப்போ பூ கொண்டுறாமல் வந்துட்டோமே நான் அப்போ தான் மண்டலம் வரைக்கும் எண்ணெய் இருக்காது, கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு வந்தீங்களா விளக்கில் விடுவோம், சரி எண்ணெய் வாங்கி விளக்கில் விடுவோம், அது வருத்தமாக இருக்கும் சாமி பார்க்க. அப்போ நம்ம ஏன் போன கோவிலுக்கே திரும்ப திரும்ப போயிட்டு இருக்கோம், நான் அதுவும் நாசியம் வச்சுட்டு நினைச்சுடாதீங்களா, எல்லா கோவிலுக்கும் திரும்ப திரும்ப போன கோவிலுக்கே நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா. இது மாதிரியான இடங்களை தேடி பிடித்து நம்ம அடியார்கள் சிவ தொண்டர்கள் இது மாதிரியான தலங்கள் எங்கே இருக்குன்னு கேட்டு அதனுடைய ஒரு வரைபடத்தை வச்சுட்டு அந்த இடத்துக்கெல்லாம் நம்ம போய் அந்த சிவபெருமானை நம்ம நிச்சயமாக தரிசனம் பண்ணும் பொழுது அவருடைய அந்த லீலைகளெல்லாம் நமக்கு அப்படியே ஒரு வரைபடம் மாதிரி வரிசையாக எல்லாம் இந்த இடம் இந்த இடத்துக்கு போனேன் இந்த இடத்துக்கு போனோம் இந்த இடத்துக்கு போனோம் எட்டு இடத்துக்கு போனோன்னு அந்த எட்டு இதையும் புராணங்கள்ல நம்ம இன்னும் விரிவாக படிக்கலாம். இப்போ நம்ம பார்க்கறது வந்து ஒரு சுருக்கம், அந்த காசனையும் வசித்தான் அப்படின்னு அது ஒரு லைனில் வசிச்சிருக்க முடியுமா, காலனி அடித்தாருன்னு ஒரு இதில் ஒரு வச்ச முடியாது. அதனுடைய புராணம் இன்னமும் டீட்டெயிலாக இருக்கும். ஆனால் அருணகிரிநாதன் இப்படி எல்லாமே பாடியிருக்கார், அதுதான் சொல்ல வரேன். அந்த திருப்புகளில் வந்து நமக்கு ஈரைகள் பற்றின இந்த மாதிரி குறிப்பு இருக்குது, இந்த குறிப்புகளை வைத்துக்கொண்டு நாம் அந்தந்த கோவில்களுக்கு போவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் வேண்டுகோள். இது இதெல்லாம் பாடி ஆயுதம் இல்லாம நடந்தது அப்படின்னு பாடினார் இல்லையா, அதையும் பார்த்தோம். அதே மாதிரி இந்த குகை நமசிவாயர்னு ஒருத்தர் இருந்த நேற்று கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, குகை நமசிவாயர் குரு நமசிவாயர் அவரு கூட அது மாதிரி பாடியிருக்கார். இந்த திருவண்ணாமலையில யானை திரை கொண்ட விநாயகர்னு ஒண்ணு பாக்கிறீங்களா, யானை திரை கொண்ட விநாயகர்னே விநாயகர் இருக்கார், பேரே அவருக்கு தான். அது வந்து அவன் என்ன பண்ணிட்டான்னா, முகிலன் ஒரு ராஜா இருந்தா அவன் வந்து சிவனடியார்களை ரொம்ப தொந்தரவுனா, அவன் நம்ம கோவில் போக விட மாட்டான், அவன் எதாவது பூஜை பண்ணா அதுக்கு இடையூறு பண்ணுவான், அந்த மாதிரிலாம் ரொம்ப அவன் கஷ்டப்படுத்திட்டு இருந்தப்போ இவர் பாடுற ஒரு நாளைக்கு அந்த கேட்கிறார், குகைநமசிவாயர் சூலம் கரத்திருக்க ஜோதி மழு வாழிருக்க ஆனமுண்ட காலத்து அருள் இருக்க இன்னா சோனேசர் தரித்தது என்னவோ, ஏன் சோனேசர் வந்து இப்படி பண்ணாம வந்து ஒண்ணுமே பண்ணாம இப்படி விட்டு வச்சுக்காரு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, அவன் ஏதாவது பண்ணக்கூடாதா அப்படின்னு ரொம்ப வேண்டி பாடின போது திருவண்ணாமலையில் ஈஸ்வரன் அந்த முகிலன் அரசனுடைய கனவில் வந்து அப்படியே பிள்ளையாரை ஏவி விட்டு பிள்ளையார் போய் அவருடைய கனவுல வந்து அங்க யானைகளாக ஒரே யானை எக்கச்சக்கமா யானைகளா கனவு வருதே அப்படின்னு எல்லாரையும் பெரியவாழையெல்லாம் ஜோசியர்களை எல்லாம் கூப்பிட்டு கேட்கறான், ஏன் இப்படி உனக்கு யானை கனவு, நீ கணேசருக்கு ஏதோ பண்ணல போய் எல்லாம் பண்ணு அப்படின்னு நிறைய யானைகளை அவன் கப்பம் கட்டி அந்த கோவில் திருவண்ணாமலை கோவிலுக்கு நிறைய யானைகளை பரிசாக அளித்தான். அதனால அந்த பிள்ளையார் வந்து அவரை போய் பயப்படுத்தினார் இல்லையா, அது சிவபெருமான் சொன்னதுனால, அதனால வந்து யானை திரை கொண்ட விநாயகர் அப்படின்னு திருவண்ணாமலை கோவில்ல அந்த விநாயகர் அங்க வீற்றிருக்கிறார். அதே மாதிரி நம்ம இந்த பிட்சாடனர் பார்த்தோம் இல்லையா, அந்த பிரம்மனுடைய தலையை கிள்ளி அதை வந்து கையில் எடுத்துட்டு போய் இது பண்ற பிட்சை எடுக்கிறார். இந்த பிட்சாடனர் அப்படின்னு பார்க்கும்போது அதுல பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு வந்து சாமி பிச்சை எடுக்கிறார், அதுதான் நம்ம அபிராமி பதிகத்துல அவட அழகா பாடியிருக்க முடியாது இல்லையா, நீருலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று அபிராமி பதிகத்துல அபிராமி பற்ற பாடுறார், நீருலகங்களுக்கு ஆதாரமாய் நின்று நித்தமாய் முக்தி வழிவாய் நியமமுடன் 32 வளர்க்கின்ற நீயும் மனைவியாய் இருந்தும் தேவிட்ட கேட்கிறார் அம்பி கேட்டார், 32 வளர்க்கின்ற நீ மனைவியாய் இருந்தும் என்ன பண்றாராம் அவர் ஹஸ்பண்ட் என்ன பண்றான், வீடு வீடுகள் தோறும் ஓடி புகுந்து கால் வேசற்று லஜ்ஜையும் போய் வெண்துகில் அரைக்கணிய விதியற்று, அது கூட உடுத்திக்காம வெண்துகில் அரைக்கணிய விதியற்று நிர்வாணமா வேடமும் கொண்டு கைகோர் ஓடேந்தி நாடெங்கும் உள்ளம் தளர்ந்து நின்று உன்மத்தனாகி அம்மா, நாங்க பாடும்போது அந்த அம்மா அப்படின்னு கூப்பிடுவோம், நீங்க அம்மான்னு கூப்பிடாம அதை எப்படி ஒப்பிக்க முடியும் உங்களால அப்படின்னு கேட்பான் அன்பர்கள்லாம். அதனால அம்மான்னு நம்ம தனியா வந்து உண்மத்தனாகி உன் கணவன் எங்கெங்கும் மையம் புகுந்தேங்கி விளங்குகின்றது எது சொல்வாய், ஏன் உழல்கின்றான் உன்னுடைய கணவன் வீடு விடா பிச்சை எடுக்கிறானேம்மா, ஏன் இப்படி பிச்சை எடுக்கிறார் அப்படின்னு அந்த உரிமையோட அபிராமி பற்றத கேட்கிறார். பிச்சை எடுத்தாருன்னா அதனுடைய உட்கருத்து பிச்சாடனா திருவண்ணாமலையில வந்து பிச்சை இளையனார் அப்படின்னு போடுறோம், அது முதல்ல ஆரம்பத்துல யாருமே தெரியல பிச்சை இளையனார்னா யாரா இருக்க முடியும். அப்புறம் அங்கே யாருக்கு கேட்டேன்னு அது பிச்சாடனர் கோலம் அப்படின்னா பார்க்கும்போது பிச்சாடனர் கோலம் பார்த்தீங்கன்னா நிர்வாணமாக இருக்கும், அந்த அழகை கண்டு அவர்கள் மயங்கினார்கள் அப்படின்னு காருக அவன திருஷிகளுடைய பத்னிகள் அப்படிதான் அந்த கதை போறது. இந்த இடத்துல இந்த பிச்சாடனர் வந்து பிச்சை எடுக்கிறார், வீடு விடா வந்து பிச்சை எடுக்கும் பொழுது பிச்சை எடுத்ததோடு அல்ல அவளுக்கும் பிச்சை போட்டுட்டு போறான், என்ன பிச்சை எடுத்தார், காம குரோத லோக மோக மதம் ஆச்சரியம் காமம், தகாத காமம், ஆசை, அகங்காரம், ஆணவம் எல்லாத்தையும் எல்லாரும் அதுல பிச்சையில பாத்திரத்துல போட்டார். இவர் திரும்பி பிச்சை அவாளுக்கு போடுறாரு. என்ன போடுறாரு? அன்பு, பண்பு, அறிவு, கற்பு, நல்ல நிலைத்த பக்தி, இது மாதிரியான நல்ல குணங்களை எல்லாம் அவர்களுக்கு இவர் திரும்ப பிச்சையா போடுறாராம். அப்படிப்பட்டவர் விச்சாரணர். சரி, விச்சாரணரை ஏன் நிர்மாணமாக காட்ட வேண்டும்? மனதில் உள்ள இந்த அகங்காரம் அழுக்குகள் அனைத்தும் தொலைத்து அந்த இறைவன் கொண்டு வந்த பாத்திரத்துல நான் போட்டுட்டேன்னு வச்சுக்கோனேன், அப்புறம் எனக்கு உள்ள இருக்கிறது என்ன? என் மனசு நிர்வாணம் தான். நிர்வாணான்னு சொல்றா இல்லையா, அதுதானே அது, அந்த முக்தி தானே அது இல்லையா? என் மனசு என்ன ஆகும்? ஒரு அழுக்கும் அது இல்லை, எல்லாத்தையும் நான் குடிச்சேன். சுவாமி வந்து கேட்டார், அவருடைய பிச்சையை நான் அவர் எங்கிட்ட இருந்ததெல்லாம் அவர் வாங்கிட்டாச்சு, வாங்கிட்டு போயிட்டார். பிச்சாடணும், எனக்கு எல்லாம் நல்ல குணங்களா கொடுத்துருக்காரு. அப்ப என்ன, எனக்கு முழு அழுக்கே இல்லை என் மனசுல, முழு நிர்வாணம். அதைத்தான் பிச்சாடனர் கோலம் காட்டுகிறது. இந்த பிச்சாடனர் கோலம் ரொம்ப அழகா பாக்கணும்னா சிதம்பரம் கோவில பாக்கணும். கிழக்கு கோபுரத்துல மேல கொஞ்சம் நிமிர்ந்து பாக்கணும். மேல நிறைய சிற்பங்கள். நம்ம இந்த ஒரு ஆர்கியாலஜிஸ்ட் சொல்றது, எங்களை வாக் த்ரூ கூட்டின்னு போனா மயிலாப்பூர்ல ஒரு 8 கோவில் பாக்கலாம், வாங்க நடந்து போலாம். எல்லாம் முடிச்சுட்டு அவங்க சொன்னாங்க, பாருங்க ஒவ்வொரு கோபுரத்தையும் நான் ஏன் இவ்வளவு நேரம் நிக்கிறேன்னு நினைச்சு போறீங்க. ஏன்னா இந்த கோபுரத்துல இந்த சிற்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா சில கோவில்கள் ரொம்ப அழகா இருக்கும். எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு நினைச்சாங்க. ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே கோபுரத்தை வாட நினைக்க கண்ணில போய் நம்ம உள்ள போயிடுவோம் இல்லையா? எனக்காவது நின்று அப்படின்னு சொன்னதுக்கு நாங்க ரெண்டு ஒரு நாளைக்கு அங்க நின்று அந்த கப்பாலி கோபுரத்தை அப்படியே பாத்துட்டே இருந்தோம். கூட்டம் சேர்ந்து போச்சு, என்ன பாக்குறேன் அதுல இருக்க சிற்பங்களை எல்லாம் பாத்துட்டு இருக்கோம். அது இங்க இங்க இருந்து பார்த்தா அவனுக்கு புரியுமா? புரியுமே, அந்த கதை தெரிஞ்சா புரியும். விச்சாரணர் நின்றுட்டு இருக்காரு, உங்களுக்கு விச்சாரணனோட கதையை தெரிஞ்சாலே நீங்க பாக்க முடியும். என்னமோ அங்க சிவபெருமான் யாரோ ஒருத்தர் அப்படி நின்று இருக்கா, நிர்வாணமாக அங்க நிறுத்திட்டு இருக்கா அப்படின்னு நம்ம போயிடுவோம். அந்த பிச்சாரணர் கோலத்தை சிதம்பரத்தில் கிழக்கு கோபுரத்தில் பார்க்க வேண்டும், சற்று அண்ணாந்து பார்க்க வேண்டும். பார்க்கும்போது காலில் செருப்புலாம் போட்டுருக்கேன். சிற்பியோடு நினைச்சு பார்க்கணும், காலில் அழகா செருப்பு, கையில சூலம், சூலத்திலிருந்து மைப்பீடு தொங்கி இருக்கும். அப்படி ஒரு அழகு பார்க்க பார்க்க ஒரு எந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு அழகாக அந்த பிச்சாரணர் இருப்பார். சரி, கழுத்து ரொம்ப வலிக்கிறதா கோயம்புத்தூர் போனேன்னா அங்கே நிறைய சிற்பங்கள், அந்த நடராஜ சபையில வந்து ரொம்ப அழகான சிற்பங்கள், அதெல்லாம் தொட்டு எல்லாரும் கெடுத்துறான்னு சொல்லிட்டு இப்ப அழகா கூண்டுக்குள்ள போட்டு எல்லா சாமியும் நம்ம எல்லாம் வெளியில ஃப்ரீ, சாமி எல்லாம் கூண்டுக்குள்ள, எல்லாருக்கும் பெரிய பெரிய கூண்டை போட்டாச்சு, யாரும் கை வைக்க முடியாது. என்ன ஒரு அழகான சிற்பம், ஒன்னொன்னும் உருதுவ தாண்டவ சிற்பம் எல்லாம் பார்க்க வேண்டியது அந்த கோயம்புத்தூர்ல அந்த பேரூர் சபையில தான். அதுல இந்த பிச்சாரணர் கோலம் கிட்ட நம்ம பார்க்கலாம், ரொம்ப அழகா இதெல்லாம் ரொம்ப கிளியரா. அதுதான் நேற்று நான் சொன்னேன் இல்லையா, அந்த கல்லு கூட சிற்பியோட கைக்கு நெகிழ்ந்து கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பாவம், அந்த உடம்பினுடைய வளைவுகள், அவருடைய அழகு, ரொம்ப அழகான ஒரு சிற்பம் அங்க பாக்கலாம். ஒருத தாண்டவத்தையும் அந்த ரொம்ப அழகான இடத்துல கோயம்புத்தூர்ல நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். முக்கியமா நம்ம காஞ்சிபுரத்துல சிவபெருமானுடைய நிலையே அதை பத்தி தெரிஞ்சுதே ஆகணும். நம்ம அதை ஒரு சுருக்கமா நம்ம பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் அம்பிகை தவம் செய்தது ஒரு பெரிய ஒரு புராண கதை. எப்படி நம்ம தவம் வந்தது? அவ வந்து ஒரு வினாடி, ஒரு வினாடி இல்லை, நமக்கெல்லாம் ஒரு வினாடி, ஒரு ஒரு கண நேரத்தில் இறைவனுடைய கண்ணை பொத்திட்டான். பின்னால் உலகம் இருந்து போச்சு, பிரபஞ்சம் இருந்து போச்சு, பஞ்சம் நமக்கு ஒரு கணம் அப்படிங்கிறது, கடவுளுக்கு ஒரு கணம் அப்படிங்கிறது வந்து பிரபஞ்சத்துக்கு பெரிய ஒரு காலம், அது பெரிய ஒரு யுகம். அது அப்படியே பஞ்சம் தலைவிரித்தாடுகிறது. என்ன பண்ணு தெரியல, நீ போய் காத்தியான முனிவர்கிட்ட போய் அங்க போய் பெண்ணாக பிறந்து தவம் செய்து பின் அப்பந்தான் என்னை வந்து அடைய வேண்டும் சிவபெருமான் அவளை ஒதுக்கி வைத்து விட்டார். பார்வதி தேவி அந்த காத்தியான முனிவருடைய ஆசிரமத்தில் குழந்தையாக பிறக்கிறாள். காத்தியாயினி என்ற அந்த பெயருடன் வளர்ந்து வருகிறாள். அதற்கு பிறகு அன்னபூரணியாக காசியில் வந்து வரும்பொழுது பஞ்சம் தலைவிரித்தாடியதுல காசியின் ஐயன் கொடுத்த இரு நாள் நெல் கொண்டு அறங்கள் நாம் செய்து அங்கே இருக்கிற பஞ்சத்தை எல்லாம் நிவர்த்தி செய்துவிட்டு தொடர்ந்து நடந்துட்டே வரா. காத்தியாயன முனிவர் வந்து இவர் கையில நிறைய பொருட்கள் கொடுத்துருக்கார், கங்கை மணல், அது மாதிரி ஒரு கொடை, ஒரு விசிறி, இந்த மாதிரி தவம் செய்யறதுக்கு வேணுங்கிற பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு சொல்ற, இந்த பொருட்களை எல்லாம் நீ அப்படியே வச்சுக்கோ, இது வந்து ஒரு குறிப்பிட்ட தலம் வரும்பொழுது இந்த பொருட்களில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு உனக்கு தவம் செய்வதற்கான பொருட்களாக இது எல்லாமே மாறிடும், அந்த இடத்தில் நீ தவம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இவ்வளவு அனுப்பிச்சுட்டார். அப்படிதான் வந்து இருக்கும்பொழுது தண்ணி இல்ல, சந்தியாவந்தனம் பண்ணணும் போது முருகன் தண்ணி வேளா தண்ணி எடுத்து கொடுத்தான் செய்யாறு என்று நம்ம சென்னை கருவில சேய் ஆறு அது அப்படிங்கிற இடம் இருக்கு. அதை நான் தாண்டி அவ காஞ்சிபுரத்துக்கு வரும்பொழுது அந்த காத்தியாயன முனிவர் சொன்னபடி எல்லாமே அந்த பொருட்கள் எல்லாமே மாறத் தொடங்கிட்டு கங்கை மணல் வந்து லிங்கங்களாக மாறிவிட்டன. அந்த சாமரங்கள், சாமரம் வந்து ரெண்டு செடிப்பெண்களாக மாறி எல்லாமே அவளுக்கு தவம் செய்யக்கூடிய இதாக மாறும் பொழுது கம்பையாற்றின் நதியில் கம்பையாற்றின் கரையில் வருகிறாள். இந்த கம்பை ஆறு வந்து பூக்களையும் பொன்னையும் மணியும் அடிச்சு கொண்டு வரலாம். அம்பிகை தவம் பண்றதுக்காக அந்த ஆற்று வெள்ளம் அத்தனை பொருட்களையும் கொண்டு அவள் இருக்கும் இடத்தில் வைக்கிற போது அவள் மணல் லிங்கம் அமைத்து அங்கே பூஜை செய்கிறாள். அந்த ஒரு சின்ன குறிப்பு, அது சொல்லாம இருக்க முடியல. கம்பையாறு என்னன்னு இப்ப எங்களுக்கு கேட்டுக்கூடாது. கம்பையாறு எங்க இருக்கு மேடம், நீ இவ்வளவு சொல்றேன் கம்பையாறு பத்தி இல்லை. கம்பையாறு அப்படியே இதாக பற்றி போய்விட்டது. ஒரு குளமாக தேங்கி அந்த கோவில் வளாகத்திலேயே அதை பார்க்கலாம்னு சொன்ன போது நாங்க அதுக்காக சில ஏற்பாடுகளோடு போனோம். அது எங்க இருக்குன்னா அங்க பூட்டி இருக்கும் அந்த கதவு, பார்க்கிங் லாட்ல இருக்கும், அதுக்குள்ள நம்ம போக முடியாது. நம்ம வெளியில இருந்தே பார்க்கலாம்னு சொன்னதுனால வெளியில இருந்து எட்டி பார்த்தோம். வெளியிலிருந்து எட்டி பார்த்தா அங்க குளம் இருக்கு, ஆனா தண்ணி இல்லை, தூர்ந்து போயிடுச்சு. ஸோ கம்பையாறு வந்து நம்ம பார்க்க முடியாது. அந்தர்வாகினியாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்று புராணங்கள் சொல்வது போல அது நிலத்தடியில் அந்தர்வாகினியாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது நம்முடைய நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அந்த இடத்தில் மணலிங்கம் அமைத்த பொழுது சுமாத்ரா சுவாமி ஒரு விளையாடல பண்றார். உடனே கங்கையை அப்படியே ஏவி விட்டுட்டார். கங்கையை ஏவி விட்ட உடனே பெருமெள்ளம் வருது. பெருமெள்ளம் வந்த உடனே மணல் லிங்கம் இல்லையா, அது கரைஞ்சு போடுறது மணல் லிங்கம்னு அவன் நினைக்கலையே. சிவனையே தான் இருக்காருன்னு என் பெருமான் இங்க இருக்காரு, அவருக்கு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன், அவருக்கா நினைத்து நான் தவம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவ பார்த்துட்டு உடனே என்ன பண்ணிடுறா, அப்படியே அந்த முதல்ல வந்த தண்ணியை வந்து அவருடைய தோழிகள் ரெண்டு பேரும் தன்னுடைய கபாலத்துல வச்சு விட்டான். இப்பவும் அந்த ஏகாம்பரேஸ்வர கோவில்ல அந்த பிரளயம் தடுத்த காத்த மாதா என்ற பெயர் அந்த சேவி அந்த பெண் அந்த தேவியை நம்ம பார்க்கலாம். இவருக்கு விளையாடல் ஜாஸ்தியாச்சு, இன்னும் நிறைய தண்ணி ஏவின போது தேவி சென்று அவரை அப்படியே அழைச்சு விட்டார். மணல் லிங்கம்னு அவர் நினைக்கல, எம்பெருமானுக்கு ஊர் வந்து விடக்கூடாது, இவ்வளவு பெரிய பிரளயமாக வெள்ளம் வரும்பொழுது அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடக்கூடாது என்று அவர் தழுவி கொண்ட பொழுது அவருடைய வளைக்கை தழும்பும் முளைத்தழும்பும் அவர் மேல் பொழுது. அவர் அழலுறும் மேனி அல்லவோ, அவருக்கு அழலுறும் மேனி மரகதம்னு வரும் ஒரு பாட்டுல பெண்ணாகம்னு அழலுறும் மேனின்னா அப்படியே அழல், அது இரும்பு மேனி அவருக்கு. அந்த இரும்பு மேனியை தேவிக்காக குழைத்து கொண்டாராம் சுவாமி. அந்த தன்னுடைய உடம்பை குழைத்துக் கொண்டார் அபிராமி. அந்தாதி பாடும்போது எப்பவுமே நான் சொல்லுவேன், கடைசி இதுல பாடும்போது குழையை தழுவியன்னு பாடக்கூடாது, குழையத்தழுவிய குழையத்தழுவிய கொன்றை என்றார் கமல் கொங்கை வள்ளி. கொன்றை மலர் ஒரு ஆண் கடவுளுக்கு உள்ளது. அந்த கொன்றை மலர் இவள் மீது எப்படி அதன் வாசனை வந்தது, ஏனென்றால் இறைவன் அவளை குழையத்தழுவி கொண்டார். தன் உடலை குழைத்துக் கொண்டு அவளுக்கும் அவளுடைய மெத்தந்த தனத்திற்கும் வளை கைகளுக்கும் ஊறுவராமல் இருப்பதற்காக குழையை அவளை தழுவி கொண்டார். இதை அருணகிரிநாதன் அழகான பாட்டுல பாடியிருக்கார். நதிகள் அகத்தில் பயந்து கம்பர் மெய்கருக இடத்தில் கலந்திருந்தவள் அருணகிரிநாதன் சொல்றார். இறைவர் மாற்றற்ற செம்பொன் வடிவம் வெற்று பிரிந்து பிரியும் பொழுது அவள் கரிய நிறமாக வருகிறாள். பின்னால் தான் கௌரியாக அந்த வெண்ணை நிறம் அவளுக்கு, அந்த பொன்னிறம் பின்னால் தான் அவளுக்கு அமைகிறது. இறைவர் மாற்றற்ற செம்பொன் வடிவம் வெற்று பிரிந்து இடவமேல் போனா போறதுன்னு கொடுத்துட்டா இருப்பான் வாகனத்தை கஷ்டப்படியே போ ரிஷபத் மேல பிக்கோ இடவமே கட்சி வந்த உமையாள் தன் இருளை நீக்க தவம் செய்து அருளை நோக்கி புழைந்த இறைவர் அவளே குழையத்தழுவிய கொன்றையந்தார் கமல் கொங்கை வள்ளி என்று அழகா அபிராமி பற்றும் பாடியிருக்கார். இது மாதிரி நிறைய பாடல்கள் பாடியிருக்கிறார். அது மாதிரி இந்த நரசிங்கமாக வந்தபொழுது அந்த ஒரு லீலை செய்து அந்த நரசிங்கத்தின் உக்ரத்தை தணித்தது கூட அவர் பாடியிருக்கிறார். சிங்கமதாக திரிந்த மால் தெருவம் பொறியாக பறந்து சீரிய சிம்புளதாக சிறந்து ஹா ஹா என வருகோ அப்படி பாடிட்டார். ஒரு சர்வபக்ஷியாக வந்தார். சர்வேஸ்வரரை நம்ம பார்க்கணும்னா கும்பகோணம் அருகில் திரிபுவனம் என்ற ஒரு அழகான பாலகமான கோவில் இருக்கு. ஆயிரம் வருஷம் அந்த வெளியிலாம் சிவபெருமானோட இந்த லீலைகள் எல்லாம் அப்படியே அந்த சிற்பமாக புடை சிற்பமாக பூரா அப்படியே சுத்தி வந்தோம்னா அந்த செவன் பூரா அந்த சிற்பங்கள் அவ்வளவு அழகான சிற்பங்கள். கடவுள் அருளால அது வந்து சிதைந்து போகாமல் நம்ம ஒவ்வொன்றையும் பார்க்கலாம். அந்த மாதிரியான சிற்பங்கள் நிறைய அங்க இருக்கு. எந்த கோவிலுக்கு போனாலும் கொஞ்சம் டைம் எடுத்துன்னு அந்த சிற்பங்களுடைய அழகை நாம நிச்சயமாக ரசிக்க வேண்டாம். அப்படி மனசுல பதிஞ்சிருக்குன்னு வச்சுங்க, அப்புறம் இன்னொருத்தரம் போகாட்ட கூட மனசுல நினைச்சிருந்தா இப்போ அதனால டெல்லியிலே நிறைய வருஷம் வளர்ந்த வாய்ப்பும் மனசுல ஏதாவது நினைச்சிருந்தானா அப்படியே அந்த உத்தர சுவாமி மலை சுவாமியான கண்ணுனால வந்துருவான். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்து 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 மனசுக்குள்ள கிரகிச்சிருந்தோம். அது மாதிரி இந்த சிற்பங்களை நாம் பார்க்கும்பொழுது அந்த பெருமானுடைய லீலைகள் எல்லாமே நமக்கு நினைவுக்கு வரும். அது மாதிரியான மால் கெருவம் பொடியாக சர்வேஸ்வர சர்வப்பட்சியாக எப்படிப்பட்ட சர்வப்பட்சி அது பாருங்க, எட்டு கால்கள் வலிய சிறகுகள் மனிதனுடைய உடம்பு இப்படி ஒரு விதமான ஒரு பிராணி. அந்த பிராணி வந்து அந்த திரு நரசிங்கத்தின் உக்ரத்தை உடனே திருமாலை அடக்கினார் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. திருமால் நரசிங்கமாக வந்தபோது இந்த நரசிங்கம் அந்த இரத்த வெளியினால் வந்த அந்த உக்ரத்தை அவர் அடக்கினார் என்பதையும் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். அதே மாதிரி அந்த விழி கண் மலரால் அவர் அர்ச்சனை செய்த போது கண் தந்தது அதையும் பாடியிருக்கார். நிறைய அது மாதிரி லீலைகள்லாம் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார். இப்ப நம்ம முதல்ல பாட்டை கேட்டோம் இல்லையா, காசி ராமேஸ்வரம் ரத்னகிரி சர்பகிரின்னு அந்த லிஸ்ட் எடுத்து வச்சிருந்தாலே இன்னைக்கு கூட பேசலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு ஒரு வீரர்கள் என்ன பண்ணிருக்காரு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணாதது என்னன்னு பார்க்கும்போது கச்சி மதுரை பரிகள் பார்த்தோம், காவை அங்கெல்லாம் வந்து ஜம்புகேஸ்வரம்னுட்டு நாவல் வெண்ணாவல் மரத்தடியில் சிவபெருமான் அந்த முனிவருக்கு காட்சி கொடுத்தார். அதே மாதிரி மூதூர் அப்படின்னு திருப்புன வாசல்னு ஒரு இடம் பெரிய லிங்கம், அங்க அவ்வளோ பெரிய லிங்கம், அதுக்கு வந்து ஒரு வசனமே உண்டு அந்த ஊர்ல, 3 முழம் 30 முழம் ஒரு சுற்று, அந்த சிவனுக்கு 3 முழம் ஒரு சுற்று, ஆவுடையாருக்கு 30 முழம் துணி வேணுமா, அவ்வளவு பெருசா இருப்பான் அந்த ஆவுடையார், அது சுற்றிலும் 30 முழம் வேணும், 3 முழமும் ஒரு சுற்று 30 முழமும் ஒரு சுற்று அப்படின்னு அந்த ஊருக்கு கணக்கு இருக்கு. இது மாதிரி அருணகிரி திருத்தணியை சேர்ந்து நாகை நாகப்பட்டினம் அந்த பாட்டுல வருது, நாகைப்பட்டினம் அது எடுக்கும் பொழுது அங்க இந்த காரோணம் அப்படிங்கிறது நிறைய இடங்கள் உண்டு. காயாரோகணம் என்பது சிவன் வந்து அந்த அடிகாரை தன்னோட சேர்த்து விட்டார், இந்த லிங்கத்தில் சென்று மறைந்து விட்டார்கள், தன்னோட சேர்த்துட்டார்கள்தான் காயாரோகணம், அது காரோணம்னு சொல்லிப்படுது, நாகை காரோணம் அப்படின்னு பார்க்கும்போது குண்டலிங்க முனிவர் அங்கிருந்து அவரை பூஜை செய்த போது இறைவன் அவரை தன்னோட கூட ஏற்றுக்கொண்டு அப்படியே அந்த லிங்கத்தில் சென்று அவர் மறைந்து விட்டார், அது காரோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. காழி, வேலூர், பழனிகிரி, குறுக்கை நம்ம பார்த்தோம், காமதகனம், திருநாவலூர், திருவெண்ணெய்நல்லூர், வெண்ணெய்நல்லூர் சிவன் அடுத்த ஆட்கொண்ட இடம் அப்படின்னு சொல்லி கடைசியில காதல் சோலை வெற்பிறுரை முத்தர்புகள் தம்பிரானே சோலைமலைய ஜீவன் முக்தர்கள் வாழ்கின்ற தலம், ஜீவன் முக்தர்கள் வந்து போற்றுகின்ற தலம் சோலைமலை என்று சோலைமலையை பழக்கம்.